ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
சித்தாந்தம் வந்து படிப்பதற்குரியதல்ல, வாழ்வியலுக்குரியது. என்னை பொறுத்தவரை நான் அதான் சொல்லிருக்கேன், சித்தாந்தம் படித்தால் நிச்சயம் கோபமே வராது. கோபம் இல்லைன்னா வாழ்க்கையில உயர எந்த துன்பம் கிடையாது சார். ஏன் கோபம் வராது? நமக்கு வர துன்பத்துக்கெல்லாம் சித்தாந்தம் என்ன முடிவு சொல்லுது? நமக்கு வர துன்பத்துக்கு எல்லாமே காரணம் நாம் தான். அப்ப எடுத்தவளை பார்த்து நம்ம கோபப்பட மாட்டோம்ல. வந்த இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த பைய பிறந்த பிறகு வீட்டுல அவளை நிம்மதியெல்லாம் போச்சு. இல்ல, நீ அனுபவிக்கூடிய துன்பத்துக்கு நீதான் காரணமே தவிர அந்த குழந்தை காரணம் அல்ல. சில பேர் சொல்றாங்களா இல்லையா, இந்த புள்ள பிறந்ததுல இருந்து விடியவே இல்லை. சொல்லக்கூடாது. குழந்தைக்கும் நாம் அனுபவிக்கூடிய துன்பத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்வினை பயன், அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த அனுபவத்தை தாங்கிக் கொள்வதற்குத்தான் திருமுறைகளையும் சித்தாந்தம் படிக்க வேண்டும். தாங்கிக் கொள்ளலாம், அதை தீர்க்க முடியாது, தாங்கிக் கொள்ளலாம். எனவேதான் சொல்றார், அசா ஆசு ஆதியேல் அனைவ காரணம் என், அதுக்கு காரணம் சொல்ல வேண்டும். முத்தி நிலை பேசாதாகவும் பேசாதாகவும் பிணி, அந்த பிணி என்றால் அதனுடைய துன்பம். இங்க பிணி என்பதை துன்பம் என்று கொள்ள வேண்டும். பிறவி நோய் என்னும் கொள்ளலாம், ஆனால் இங்கே துன்பம் என்று கொள்ள வேண்டும். பேசாதாகவும், காரணம் இல்லாமல் வந்து சேரும். பேசுறவன் சிலர் காரணம் இல்லாம பேசுவான், மீட்டிங்ல பேசுறது எடுத்த சப்ஜெக்ட் விட்டு அம்பாடு பேசிட்டு இருக்கான், அப்புறம்தான் வருவான். முடிக்க போகிறத முடிய சார், இப்பொழுதுதான் என் தலைப்பு பற்றி சிந்திக்கிறேம்மா, இவனையெல்லாம் என்ன பண்றது, அங்கங்க போய் சுத்தி விட்டு கடைசி நிமிஷத்துல தலைப்புக்கு வருவான். தலைப்பை பற்றி இப்பொழுது சிந்திப்போமான, அவன் வெள்ள அடிச்சிருப்பான் கீழறங்கு. அது பேசாதாகவும், எந்த காரணம் இல்லாமல் நம்மை வந்து சேர்ந்து விடும், சேர்ந்ததாகவும் சொல்ல வேண்டும். எனவே காரணம் சொல்ல வேண்டும். காரணம் இல்லை என்றால் இடையில வரும்னா, இடையில காரணம் இல்லாமல் இடையில முற்றியில வரலாமா இல்லையா? ஏன்னா முற்றியில நமக்கு ஒன்றும் துன்பமே கிடையாது, முற்றியில நமக்கு துன்பமே கிடையாது. அப்ப காரணமே கிடையாது, காரணம் கிடையாது போது அப்படியே போய்கிட்டு இருக்கிறது உள்ள வரலாமா இல்லையா? முற்றில இறைவனுடைய திருவருளை அடைந்திருக்கிறோம், முற்றில் அடங்குகிறது, முற்றில் ஆணவமே வராது. அப்ப ஆணவத்தினுடைய நிலை என்பது நமக்கு அனாதியாக உயிரை பிணித்த ஒரு கட்டு, உயிரை பிணித்திருந்த ஒரு கட்டு. ஆசா ஆசு ஆதியல், அதை பிரிக்கிற போது ஆசாதி என்று இருக்கிறது, அதனை பிரிக்கிற பொழுது ஆசு ஆதியல் அனைவ, அதனை வந்து சேருகின்ற காரணம் கூற வேண்டும். அடுத்தது முத்தி நிலை, முத்தி நிலையில் பேசாதாகவும் காரணம் சொல்லாமல் வந்து புகுவதாகவும் அந்த பிணியை சொல்ல வேண்டும். எனவே அனாதியாக உள்ளது ஆணவம். அடுத்த பாடல், ஒன்று மெய்யினும் ஒளி கவராது உள்ளம் என்றும் அகலாது இருக்கும். தெளிவான குரட்பா இந்த குரட்பா. ஆணவம் என்று அறியாமை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கிறது, அது மிகுந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறைவனும் இருக்கிறான், நாம் முன்னே செய்த வினையினால் அறியாமையும் நம்மிடத்தில் இருக்கிறது, ரெண்டு இருக்கு. ஆனால் இறைவனுடைய திருவருள் அடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த அறையில் இருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் மிகுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அறியாதவர்களாக இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். இப்ப இன்னைக்கு என்ன டிவியில ஓடுதோ அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா ஆண்களா இருக்கிறவங்க போய் எங்கேயாவது ஒரு கடையில உட்காந்து ஆட்சி அடிச்சிருந்துருப்போம். ஓய்வு பெற்ற பிறகு வீட்டுல உட்காந்துட்டே இருக்க முடியாது, ஏன்னா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க, இவ்வளவு நாளா போக மாட்டேன், ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க. சும்மா தானே இருக்கிய, வீட்லயே உட்காந்து உட்காந்து தூங்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க. வீட்டுல சொல்லி சர்க்கரை வாங்கிட்டு வாங்கன்னா சரினு, ஒரு கிலோ சர்க்கரை எங்களுக்கு எங்க காடு போனே. அவன் என்ன சார் நீங்க வந்திருக்கியன்னா, சரினு குடிச்சு என்னை விட்டு ஒரு கிலோ அனுப்பிச்சிட்டான். நான் வந்துட்டேன், அது பக்கம், அதனால நடந்தே வந்துட்டேன். வீட்டுல வந்தா கரெக்டா சொல்றான், அவளுக்கு இந்த டம்ளர்லயே அளந்து பழக்கம், வயசானவன் இல்லையா, அதுல வளர்ந்து பார்த்தாரு என்ன முக்காதான் இருக்கு, இதுவால இருக்கணும், நீங்க என்ன ஏமாந்துட்டியண்ணா என்ன, இல்ல எப்படியும் 100 குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னா, நான் போய் அவனை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் சக்கரை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போன. போய் என்ன வந்தோடனே பையன் பார்த்தான், என்னை பார்த்தா ஏதோ வம்புக்கு வந்திருக்காரு, முடிவு பண்ணிட்டான் என்னை பார்க்காத மாதிரி மத்தவங்களையே போடுவான். முன்னாடி வந்தவன பார்த்து கொடுத்தவன் இப்ப பாக்காத மாதிரி இருந்துட்டான். நான் இப்படி என்னப்பா என்ன கடைசியில என்ன ஐயா அதேரியா வந்திருக்கேன். ஒன்னும் இல்ல, ரேஷன்ல ஒன்ட்ட வாங்கிட்டு போனேன், சக்கரை குறைஞ்சிருச்சுனாங்க. அதனால சக்கரை குறைஞ்சிச்சா? நீங்க வீட்டுல இருந்து வந்தபோது எப்படி வந்தீங்க? நடந்தா சக்கரை வாங்கிட்டு போற எப்படி பண்ணீங்க? நடந்தா சக்கரை குறைங்க போயிட்டு வாங்கிட்டான். நடந்தானே வந்தீங்க சக்கரை குறை ஒன்று மீனும் என்ன சார் இப்படியெல்லாம் விட்டிருக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? அவன் சொன்னது நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஒன்று மிகினும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் இல்லாது ஆணவம் மிகுந்திருந்தாலும் ஒளி கவராதேன். அந்த ஆணவத்தை ஒளியாக இருக்கின்ற இறைவனுடைய திருவருள். இருள் என்பது ஆணவமலம், அதற்கு எதிர்மறை ஒளி வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் இறைவனுடைய திருவருள். அப்ப நம்ம இடத்துல என்ன இருக்கு? இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அதே போல ஆணவத்தினுடைய இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு இருளும் இருக்கு. அப்ப இதுல இருள் மிக்க இருக்கு. ஒன்று மிகுந்தால் மிகினும் அது மிகுது, நிச்சயம் ஆணவம் மிகுந்திருக்கு. அந்த ஒளிதான் அதனை குறைக்க வேண்டுமே தவிர மற்ற எதாலும் அந்த இருளை நாம் போக்க முடியாது. அப்படி என்னத்தான் நம்மால இருளை போய்க்க முடியாது. நீ என்னதான் படிச்சாலும் இப்ப சித்தாந்தம் படிச்சிருக்கோம் எல்லாம் நம்ம இருள் நீக்கிட்டோம் சொல்லக்கூடாது. சித்தாந்தம் படிக்கிறது ஒரு துணை கருவி, ஆனால் இறைவனை நாளும் வேண்டுகிற பொழுதுதான் இந்த சித்தாந்தம் படித்ததனுடைய கருத்து நமக்கு விளங்கி இந்த உலகத்தை உலகப் பொருளில் வெறுப்பு கொண்டு இறைவனையே திருவடியே நாடுவோம். இல்லை நான் இங்க படிக்கிறது படிப்போம், சாயங்காலம் போனோன்னு எலும்பு சூப்பு சாப்பிடத்தான் செய்வோம், அது வேற. படிக்கிறது சொல்லுவாங்களே, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது உண்டா இல்லையா? சில நேரத்தில் அப்படி உண்டு. அதனாலதான் சொல்றேன், சில பேர் சித்தாந்தம் படிக்க வந்தா படிக்கணும்னு வர சொல்லுவோம். சித்தாந்தம் ஓப்பில் சேரணும். இல்ல சார் என்ன சேர முடியாது. என்னப்பா சேர முடியும்? இல்ல வீட்டுல மட்டன் இல்லாம இருக்காது சார், அது சாப்பிடுறது எப்படிங்க சேர்றது? அதனால சேர முடியாதுமா. நீ ஒரு காலம் உருப்பிட மாட்டே, அலை ஓஞ்சி என்னைக்கு குளிக்கிறது? நீ அதை சாப்பிடாம விட்டு அப்புறம் எப்படி வந்து சேரு? முதல்ல வந்து சேரு, அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு போயிடும். அது எப்படி சார் போகும்? நீ திருநீருக்கு உத்தராட்சம் போட்டுக்கிட்டு வா, இல்ல திருநீர் பூசிட்டாது வா. ஞாயிற்றுக்கிழமை மண்ணை ஆச்சுன்னா கிளாஸுக்கு வந்துரு. மற்ற மூணு ஞாயிறு சும்மா தானே சார் இருப்போம். அப்படின்னா கடைக்கு சாப்பிட போயிருமே சார், கூட்டிக்கிட்டு போவோமே, சிக்கன் பஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிடணுமே. நீ போ, திருநீரை பூசிக்கிட்டு தான் போகணும், திருநீர் அழிக்கப்படாது. திருநீரை பூசிச்சு கடையில போய் உட்கார்ந்தீங்கன்னா கடையில வியாபாரம் பண்றவே ஒன்னையே பார்ப்பேன், ஒன்னையே பார்ப்பேன். ஏன்னா திருநீரும் பூசிக்கிட்டு இந்த ஆளு மட்டன் ஃப்ரெஷ் கேட்கிறாரே அப்படின்னு பார்ப்பான். மற்றவங்களாம் உன்னை பார்த்து சிரிப்பான், சாப்பிட்றவங்களாம். அதுக்கப்புறம் நீ அதுக்குள்ளே போக மாட்டேன். ஆஹா, அப்ப கடையில சாப்பிடுறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வராங்களா? ஞாயிற்றுக்கிழமைக்கு சித்தாந்த கிளாஸ் வந்து என்ன நாமக்கல், இது சேலத்துக்கு வருவேன் திருச்சியிலேருந்து, நாமக்கல்ல இருந்து சேலம் வரக்குள்ள எப்படி ஒரு 40 கடையாவது போட்டுப்பான் தெருவில். அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு வீட்டுல சாப்பிடும்னா உடனே வீட்டுக்காரம்மா சொல்லும், உங்க அப்பா திருநீர் இப்ப சிவபூஜை பண்றாரா, அவருக்கு மட்டும் விட்டுவிட்டு நீ நான் நமக்கு மட்டும் முக்கா கிலோ எடுத்துட்டு வராங்க. முக்கா கிலோ ஒரு கிலோ எடுத்தது, இப்ப அவங்க அப்பா சிவபூஜை பண்ணி திருநீர் பூச்சுறாரு, அதனால அவர் சாப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா அதுவா இவ நம்மளா சொன்னோம் நினைக்கிறேன், அதனால முக்கா கிலோ எடுத்துட்டு வான்னு சொன்னோம். இப்ப நீ சாப்பிடறேன்னு சொன்னா ஒன்னு திருநீர் இருக்கக்கூடாது சாப்பிடணும், சாப்பிடலைன்னு சொன்னா திருநீர் பூச்சலாம். அப்ப வீட்டிலையும் சாப்பிட முடியாது. என்னாச்சு? புறச்சூழலால் நீ சாப்பிடாத நிலைக்கு வருவாய், ஒழுக்க சைவத்தில் ஈடுபடுவாய். அதனால இது சாப்பிட விட்டுட்டு தான் நீ வரணும்னா ஜென்மத்தில் நீ வரமாட்ட, வரணும்னா இப்படி வா, ஆட்டோமேட்டிக்கா அது இறைவன் உன்னை ஆட்கொண்டு இவற்றிலிருந்து உன்னை விலக்கி விடுவான். நம்ம அப்படிதான் சொல்லணும். சாப்பிடறது வந்து சிவபுராணம் படிக்காதீன்னு சொல்லாதீ, சாப்பிடறது சிவபுராணம் திருநீர் பூஜை படின்னு சொல்லணும். நீங்க நல்லா பாத்துக்கணும் திருநீர். இப்ப நீங்க திருநீர் உத்தராட்சி மட்டும் பஸ்ல ஏறுங்க, பெரியவரே உட்காருன்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு மரியாதை கிடைக்குது. சாதாரண உலகத்திலே இந்த மரியாதைன்னா திருநீரும் உருத்ராட்சும் கட்டினா இறைவனுடைய சன்னிதானத்துல நமக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும். இது ஒரு கருவிகள் தானே, நமக்கு அது தேவை. நான் பல முறை போயிருக்கேன், நம்ம உத்தராட்சத்தை பார்த்தோன்னு ஐயா உட்காருங்க, பெரியவரை உட்காருங்க, அம்மா ஏனென்றால் டிரைவரே கூட சில நேரத்தில் என்னையாச்சு நம்மளை பார்த்து சில்லு இல்லைன்னா கூட பரவாயில்லையும் சில்லு தருவான். ஏன்னா முத முத ஏறி இருப்போம், நம்ம தான் ஏறி உட்கார்ந்தோன்னா நல்லபோல ஒரு சாமியார் ஏறி இருக்கான்னு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அவனுக்கு ஒரு இது நல்ல வண்டி ஓடும், எதுவும் பிரேக் டவுன் இல்லாமல் ஓடும். நீங்க உத்தராஜத்தோட முதல் வண்டி ஏறுங்க, டிரைவரே பார்த்து ஏறுங்க சாமியுமே. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை, சாமியே கும்பிடாதவனா இருந்தா கூட இந்த உருத்ராட்சத்தோட செஞ்சோன்னா ஒரு சிவனடி யார் அப்படின்னு ஏற சொன்ன. ஏன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம ஓடணும், நம்ம ஏறி உட்கார்ந்து ஆக்சிடென்ட் ஆகாம ஓடும் நினைக்கிறான். அவன் சில்லையே இல்லைன்னா கூட பரவாயில்ல சார் நான் தரேன் சில்றேன். அவன் முதல்ல ஏறவனும் சில்லையே கொடுக்க மாட்டான், நான் இப்பதான் பஸ்ல ஏறி இருக்கேன் சில்ற எங்கேயா போடும். சாதாரண உலக வாழ்க்கையிலே கூட இந்த அடையாளத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு. இறைவன் திருவருள் ஒன்று மீனும் ஒளி ஒளி கவராதேல், ஒளிதான் அந்த அறியாமையை கவர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் இறைவனை பாட பாட, இறைவனை போற்ற போற்ற, இறைவனை வணங்க வணங்க நமக்கு ஒளி கவராதேல், அந்த ஒளி அதனை பெறும், அது அந்த ஆணவத்தை பற்றி கொள்ளும், ஆணவத்தை கவர்ந்து கொள்ளும். ஒளி கவருதல், அது கவர்ந்து கொள்ளும். அப்ப என்னாச்சு, அறியாமை குறைய ஆரம்பிக்கும். ஒளி கவராதேல், உள்ளம் என்றும் அகலாது இருள், இருள் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் அகலாது. அப்ப அறியாமையை நீ படித்து விட்டதினால் அறியாமை நீக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. சித்தாந்தம் திருவுரையை படிப்பதினாலே உன்னிடத்தில் இருக்கின்ற குற்றம் போய்விட்டது என்று நினைக்காதே. படிக்கிற பொழுதேயே இறைவனை நினைந்து படிக்க வேண்டும். இறைவனுடைய உள்ளத்தை, இறைவனுடைய திருவடியில் நம்முடைய உள்ளத்தை சரணடைய வைக்க வேண்டும். சும்மா வெறுமனே பாட்டை பாடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வாழ்க்கை வாழ்வதாக சில நம்முடைய பல பல பேரை பார்க்கிறோம். நம்ம உரையாசிரியர்கள் கூட எழுதுகிற பொழுது ஆனந்தாசன் எழுதுவார், வெற்றி சிவபூசை பண்ணுகிறவரை பார்க்கிறோம் என்று எழுதுவார்கள். அதனால அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பாட்டு. ஒன்று மிகினும் ஒன்று என்பது ஆணவம், மிகினும் ஒளி இறைவனுடைய திருவருள், அந்த ஆணவத்தை கவரவில்லை என்றால் கவராதே. உள்ளம் உயிர், ஒன்று என்றும் உள்ளத்தில் என்றும் அகலாது இருள். எனவே இறைவனுடைய திருவருளாலே தான் அறியாமை நீங்க வேண்டும். அடுத்தது, விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. இருள் மல நிலை என்பதில் ஒன்பது பாடல்களில் ஆணவத்தினுடைய தன்மையை மட்டும் உமாபதி சிவம் சொன்னார். மலங்கள் மூன்று, ஒன்று ஆணவம், மற்றொன்று கண்மம், இன்னொன்று மாயை. இந்த மாயை தானே மூன்றுமே உங்களுக்கு, மாயை கண்மம் ஆணவம் என்ற மூன்றும் தானே மலங்கள். அப்ப மலங்களுடைய தன்மைகளை சொல்லாமல் ஆணவ மலத்தினுடைய தன்மையை மட்டும் இவர் சொல்லியிருக்கிறாரே என்று நினைக்கலாம். ஆணவ மலத்தினுடைய தன்மையை சொன்னாலும் அந்த ஆணவ மலத்திற்கு ஒரு குறைப்பதற்காக இருள், அதனை குறைப்பதற்காக இப்ப நம்ம நைட் கிளாம் வச்சிருக்கோம். இருள் இருட்டுல இருட்டா இருக்கு, லைட்டை ஆஃப் பண்ணி படுத்துறோம். சில பேருக்கு லைட் எரிஞ்சாத்தான் தூக்கம் வரும், லைட் எரிஞ்சு முழுக்க போர்வையை போட்டுக்கிட்டு தூங்குவான், ஃபேனும் ஓடும் போர்வையும் மூடி இருப்பான். இது அது அது மனிதனுடைய வழக்கம், அது குறை சொல்ல முடியாது, அவனுக்குள்ள பழக்கம். அதனால லைட்டை போட்டு தூங்குறவனும் இருப்பான். நமக்கு தூக்கம் வராது, பெரியவங்களால நமக்கு தூக்கம் வராது. அப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டு, இருட்டா இருந்தாலும் எந்திரிக்கிறது எங்க இது காலு மூஞ்சி வச்சுனா வாம்பாப்போம், லைட் லாம வச்சிருக்கோம். அப்ப இருட்டில் சிறிது விளக்கம், விளக்கம் சிறிது ஒளி தெரிய பார்க்க லைட் லாம் போடுமா இல்லையா, அது மாதிரி விளக்கு அணைய விளக்கை போன்றது விடிவாமும், விடுகிற வரை அதுக்கு பேரு விடி விளக்கம் தான் சொல்லுவாங்க பழைய காலத்துல. இப்பதான் நைட் லாம்னு தமிழ்ல சொல்றோம், நைட் லாம்னு தமிழ்ல சொல்றோம். ஆனா அதுக்கு உள்ளபடி என்ன சொல்லு, விடி விளக்கு, விடி விளக்கம் தான் சொல்றது. அதனாலதான் விடிவாமளவும் விளக்கணைய. அப்ப உமாவிசிவ காலத்துல எப்படி இருந்திருக்கு, விடி விளக்காத்தான் இருந்திருக்கு, விடிகிற வரை உள்ள சிறு விளக்கு. விடிவாமளவும் விளக்கணைய மாயை, மாயை என்ற மலமும், வடி மாய் என்ற வடிவு அப்படின்னா மாயால் வரப்பட்ட உடம்பு. ஆணவத்தை குறைப்பதற்கு எப்படி ஒரு இரவு இருட்டை குறைப்பதற்கு நாம் விளக்கை பயன்படுத்துகிறோமோ அதுபோல மாயினால் ஏற்பட்டிருக்கிற இந்த உடம்பினுடைய குற்றம் குறைய, அத மாயை வடிவு, மாயால் ஏற்பட்டதுதான். அப்ப இதே ஒரே வார்த்தையில் சொல்றார், மாயாமலை எதை தருது, உடம்பை தருகிறது. இதுக்கப்புறம் விளக்கமே வேண்டாம், மாயை வடிவு, அடுத்தது ஆதி கண்மத்து, வடிவா ஆதி வடிவமாகவும் ஆதி கண்மத்து, ஆதினா முன் வினைப்பயன், முன் வினைப்பயனை வருகின்ற கண்மத்து வந்து. எனவே முன்னினைப்பயனால் வருகிற கண்மமும் மாயினால் வருகிற வடிவமும் வந்து ரெண்டும் வந்து ஆணவத்திற்கு சிறிய விளக்காக அமைந்துள்ளன. ஆணவம் என்ற இருட்டுக்கு எது விளக்கு? மாயையும் கண்மம், மாயையும் கண்மம். ஆணவம் என இறைவனால் தான் முடியும்னு, அப்ப மனுஷனால் ஒண்ணும் முடியாது ஆணவம். இப்ப அங்க என்ன முதல் பாட்டில் என்ன சொல்லிட்டோம், அறியாமை என்பது இறைவனால் தான் தீர்க்கணும்னு சொல்லியாச்சு. அப்ப இறைவனால் தூக்கம்னா மனுஷனால் ஒண்ணுமே முடியாதானா? இல்ல, மனுஷன் அனுபவிக்கக்கூடிய வினையும் மனுஷன் எடுத்திருக்கிற உடம்பும் விடிவிளக்கு போல ஆணவத்தின் செயலில் சிறிதை குறைக்கும், முழுமையாக அளிக்காது. என்ன அழகா சொல்றா பாருங்க, இந்த கண்மமாக இருக்கிற வினையினால் அனுப்பு நல்வி தீவினை நல்வினை இரண்டையும் ஒப்பாக நினைக்கிற பொழுது கூட இறைவனுடைய திருவருள் வந்துவிடும், இறைவனுடைய திருவருள் வந்துவிடும். இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்களா இல்லையா, வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் இறைவனுடைய திருவருளால் நமக்கு வினை அனுபவித்தால் ஆணவம் குறையலாம். இப்ப நம்ம அனுபவிச்ச வினையினாலதான் ஆணவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். என்ன வினை? இந்த சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய வினைப்பயன் சொல்லி இங்க வந்து வீட்டுல இருக்கிறபடி இல்லாம 8:30 7:30 வரை. யாப்பா எத்தனை பேர் நாங்க அறுத்து கொட்டுறதெல்லாம் கேட்கணுமே, இது வீட்டுல உட்கார்ந்துதான் இருப்போமா? இப்ப நானும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப 5 ஒரு 15 டீக்கு போயிட்டு வந்தீங்க, மத்த நேரம் பூரா அப்படி உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டுல இப்படி உட்கார்ந்து பாருங்க பாப்போம். உட்காரவே மாட்டான், எந்திரிப்பான், போவான், தண்ணிய கொட்டுவான், இல்ல துவைக்க போடுவான், துவைக்கலாமோ, இல்ல அடுத்த ஒரு காரோட பேசுவான். சித்தாந்தமும் திருமுறையும் கடவுள் நம்பிக்கையும் தான் இந்த இடத்தில் எந்த துன்பத்தையும் கருதாது உட்கார வைத்திருக்கிறது என்றால் இதுதான் ஆதி வருகின்ற வினையினுடைய செயல். இது ஆணவத்தை குறைக்கிறது. ஏன்? அறியாமையை நம்மிடத்திலே ஆச்சாரியர்கள் சொல்லுகிற அறிவுரையினாலே அறியாமையை நீக்கிக் கொள்கிறோம். இதானே வினை எல்லாருக்குமா கிடைக்கும்? இப்ப எத்தனை பேர் பள்ளிக்கூடத்து பிள்ளைய சேர்க்க போற, ஒரு பெற்றோரா இந்த பக்கம் திரும்பி பாக்கிறாரா பாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைய மட்டும்தான் சேர்க்கணுங்கிறா, அது என்ன கொட்டா குப்பை கொட்ட போது நமக்கு தெரியும். இப்ப இருக்கிற பிள்ளையெல்லாம் நம்மளையா மதிக்குது? நம்ம நீங்க உள்ள யோசிச்சு பாரு, நான் நினைக்கிறது இறை நம்பிக்கை இருந்த காலத்தில் பிறந்த நாம் எல்லாம் பெற்றோருக்கு அடங்கி இருக்கிறோம். இப்படி ஊர் ஊரா போறீங்களே, என்னை கவனிக்கப்படாதான், எங்க வீட்டுல 4 கழிச்சு கேப்பாடா கேட்க மாட்டாரா, 4 இங்க உட்காந்து 5 அவளா தனியா இருக்கிறா, வீட்டுல எந்த பிள்ளைகளும் கிடையாது, பேரம் பேத்தி இல்ல, அதுவா தனியா இருக்கு அவளு, அது பாதி நாள் சாப்பிட வந்துருவா, ஏன்னா நீங்களே நான் இதுக்காக சமைக்கிறேங்கிறா. வீட்டுல இருக்க பெண்கள் கணவர் இல்லையா சாப்பிடுவாங்களா, ஏதோ சரி இட்லி இருந்தா காலையிலயும் மத்தியானம் இட்லி முடிஞ்சு ராத்திரிக்கு கொஞ்சோண்டு பழகி சாப்பிட்டோம் அப்படின்னு சமைக்கிறதே குறைஞ்சு போகுது. அதனால பொருளாதாரம் சிக்கல்னா வியாதி மாத்திரை வாங்கி சரியா போகுது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப இதுதான் நம்முடைய வினை. இந்த வினையினால் அறியாமையை குறைக்க முடியும், குறைக்கத்தான் முடியும், விடிவனைய விளக்கணைய. அதுபோல இந்த உடம்பினால் என்று 5 பாடல்களினால் நாம் ஆணவத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டோம். அடுத்து ஆணவத்தை நீக்கக்கூடிய அருள் என்பதை தொடங்குகிறோம். ஒரு 5 இருக்கு, பார்த்து பார்த்தலாம். அருள் நிலை, அருள் அது நிலை, அருள் நிலைன்னு சொல்லல, பாத்தியார் என்ன பண்ணார், அருள் அது நிலை, அருளாக இருக்கின்ற அது நம்மால் உணர முடிந்ததுதான் அது. அது எப்படின்னா அப்படின்னு ஆரம்பிப்பாள் சில பேர், உனக்கு கேள்வி கேட்டோம்னா பதில் நேரடியா தருவான். அது எப்படின்னா எங்க வீட்டுல இன்னைக்கு இந்த சாப்பாடு, அரே உன் சாப்பாடு நீங்க என்ன சாப்பாடு தான் கேட்டேன், அது என்னன்னா அது எப்படின்னா சாப்பாடுமா, அப்ப அதுனா ஏதோ ஒரு சொல்ல போகிற பொருளை சுட்டி காட்டுகிறான். இப்ப எதே முன்னாடி ஒரு பொருளை சொல்லிட்டு அதுன்னா சரியா இருக்கும் இல்லைங்களா, சாப்பாடு எப்படி இருக்கிறது என்றால் அதுவா அப்படின்னா பரவாயில்ல, இவன் ஆரம்பிக்கிறதே அதுவா அப்படிங்கிறான், இதுவா முன்னாடி எதுவுமே சொல்லல, சொன்னா தானே அதுன்னு சுட்டி காட்டலாம். இங்கே அருள் அது நிலை, அருள் நம்மிடத்தில் இருக்கிறது, அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறேன். ஏன்னா இல்லாத பொருள் அல்ல, உன்னுடைய உடம்பு உயிரோடு சேர்ந்திருக்கிற ஒன்றுதான் இறைவன் அருள். இறைவன் நேரடியா சேர்ந்திருக்கல, இறைவனுடைய அருளாக இருக்கிற அறிவு நம்மோடு சேர்ந்திருக்கிறது. எவ்வளவு அழகு பாருங்க, இறைவன் உயிரில் பற்றுதோடு இருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவனுடைய அருள். நாம எந்திரிச்சு இவ்வளவு நான் பேசுறேன், இறைவனுடைய அருள் இல்லாம பேச முடியுமா? என்னோட இப்ப வித்தான் படிச்சு 25 பேர், 13 பேர் செத்துட்டான், இன்னும் 12 பேர் தான் இருக்கான், எப்படி கணக்கறிஞ்சீங்களா? போன வருஷம் சேர்ந்த எல்லாரும் அதுல 13 பேர் அவுட்டு, 12 பேர் தான் இருக்கான். 12 பேர் நான் ஒருத்தன் தான் சித்தாந்தம் தமிழும் பேசுறேன், மற்றவெல்லாம் வீட்டுல படுத்து கிடக்கிறேன் அல்லது பிசினஸ்ல இருக்கேன். அப்ப ஏன் இறைவன் 25 பேர்ல ஒரு ஆசிரியர் படிச்ச 25 பேர்ல ஒருத்தர் மட்டும் சித்தாந்த துறைக்கு வந்திருக்கிறேன் என்றால் அந்த சித்தாந்த துறைக்கு வருவதற்கு எனக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கிறார்கள். அதானே உண்மை? அதுதான் நான் பெருமையா சொன்னேன். அவங்க எல்லோருமே சொன்ன முத்தப்பர் தான் உலகம் அறிந்தவனாக இருக்கிறான், நம்ம எல்லாம் இன்னும் ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப அருள் அது நிலை, இறைவன் உள்ளத்திலே இருந்து அது அருள்வீங்கிறான். இப்ப அதனாலதான் 27 நான் மலேசியா போகணும். மலேசியா சித்தார்த்த திருவர் பயணம் கொடிக்கவி நடத்துறக்காவே போறேன். 27 மலேசியா, 27 போயிட்டு 15 கோலாலம்பூர்ல வகுப்பு நடத்திருக்கும். இறைவன் திருவர் இங்க 25 வரை இருந்துட்டு உடனே ஓடி போய் 26 எல்லாத்தையும் எடுத்து வச்சு மனைவிக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி அவளை மக வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் நான் போவேன். ஏன்னா 10 நாள் ஆச்சே, அப்புறம் என்ன பண்றது? தொடர வேணும்ல அதுக்காகத்தான். அப்ப இறைவன் திருவருள் அது, அந்த அளவுக்கு நமக்கு இறைவன் திருவருள் இருக்கிறது என்று சொன்னால் அது நிலை, இறைவன் அருள் நிலை. அருளை பெரியது அகிலத்தில் இல், அருளை விட உலகத்தில் பெரியது இல்லை. எது போல? ஒருத்தன் விரும்புகின்ற பணத்தை போல. இது பொருள், அது அருள். இந்த பொருள் எப்படி மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததோ அதுபோல ஜீவனுக்கு உயிருக்கு இன்றியம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பொருள், உயிருக்கு இன்றியமையாதது அருள். வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பொருள், வாழ்க்கைக்கு பொருள் தேவை. ஆனால் அதே நேரத்தில் உயிருக்கு இன்றியமையாது அருள். எனவேதான் உமாபதி சிவம் சொல்லுகிறார், அருளே பெரியது அகிலத்தில் இல் இல்லை, அருளை விட உலகத்தில் பெரியது இல்லை. வேண்டும் பொருளில் தலை இலது போல், ஒரு ஆன்மா வேண்டுகின்ற விரும்புகின்ற, வேண்டுகள்னா விரும்புதல், விரும்புகின்ற பொருள் பொருளில் தலை இலது போல், பொருள் வேண்டுகின்ற பொருளில் தலை இலது போல். ஏன்னா தலை இலது போல், தலைனா தலைமை பண்பு. வாழ்க்கையில் பொருள்தான் தலைமையாக இருக்கிறது. பொருள் தலை இலது போல், அது அந்த தலைமை இல்லாதது போல, அதை விட வேறொன்று இல்லாதது போல. பொருள்தான் தலைமை, வேறு தலைமை இல்லாதது போல. எது உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தலைமை இல்லாது போல, ஆன்ம உலகத்தில் வாழ்வதற்கு, ஆன்மீக உலகத்தில் வாழ்வதற்கு அருள் தேவை. அருளே பெரியது அகிலத்தில் இல், அகிலத்து இல் என்று பிரிக்க வேண்டும். அகிலத்து இல், வேண்டும் பொருளில், ஆன்மா வேண்டுகிற விரும்புகின்ற பொருளில் தலை அதுதான், அது இல்லாதது போல, அதை தவிர வேறு இல்லாதது போல. இரண்டாவது பாட்டு, பெருக்க நுகர வினை. வினையினை நாம் பெருக்கவும் வினையினை அனுபவிக்கவும். பெருக்கன்னா இந்த பிராரத்த நிலையில பறந்து விட்டான், இப்ப நல்லது கெட்டது செய்யுமா இல்லையா, இப்ப நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். எம்பெருமானுடைய திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் படிக்கிறான், நல்வினை. இதுவும் அடுத்த பிறவிக்கு உண்டாக்கும். இந்த படிச்சதுனால உடனே நம்ம அடுத்த பிறவிக்கு போக மாட்டோம் இல்ல, இறைவன் அருள் இருந்தா தான் அடுத்த பிறவி இல்ல. படிக்கிறது நம்முடைய தொழில், கேட்பது நம்முடைய தொழில், ஆனால் அதனால் ஏற்படுகிற பயனை தருவது இறைவன். இறைவன் தருவதுக்குரிய சத்தியநிபாதம் நடக்கிற நேரத்துல தான் நடக்கும். நாமளே சத்தியநிபாதத்துக்கு போய் இறைவனுக்கு 1,00,000 ரூபாய்க்கு நிலச்சாச்சனை பண்ணா உடனே அருள் வந்து நினைக்கப்படாது. ஏன்னா வெறும் திருநீற்றை வாங்கி பூசிக்கொண்டவர்களுக்கு கூட நமக்கு திருவருள் கிடைக்கும். அமரி நாயனா சொல்றார், திருநீற்று மெய்யடிமை பிழைத்துலோமேனில் பெருந்துராய் நேர் நிற்க. ஏ துலாக்கோலே, நான் திருநீற்றை பூசிக்கொண்டு செய்கின்ற தொண்டு உண்மையாக இருக்குமானால் இப்ப நான் உன்னுடைய தட்டில ஏறப்போறேன், இத்தட்டில ஏறதுனால இந்த துலாக்கோல் நேரே நிற்க வேண்டும்ங்கிற. அப்ப திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலேன் எனக்கு, நான் திருநீற்றை பூசிக்கொண்டு நான் மெய்யடிமை செய்தது உண்மையாக இருக்குமானால், இவ்வளவு பொண்ணை வச்சேன், இவ்வளவு பொருளை வச்சேன், அவ்வளவு வச்சேன், இந்த சின்ன கோவண துண்டுக்கு நேராகல. ஏன்னா அவர் என்னைக்கும் இறைவனுக்கு, இறைவன் அடியாளுக்கு அருள் செய்துக்கு தாழ்ந்து கிடப்பது போல அந்த தட்டு தாழ்ந்திருக்கு. சேக்கலார் சொல்றாரு, தட்டு ஏண்டா தாழ்ந்து இருக்குன்னா, இதெல்லாம் உயர போயிட்டே இருக்கு, பொண்ணும் பொருளும் எல்லாம் வச்சாலும் மேல போயிட்டு இருக்கு, இந்த கோவணக்கந்த தண்டு மட்டும் கீழே இருக்கு. ஏண்டா கீழே இருக்குன்னா, இறைவனுடைய தட்டு கீழே இருக்கு. ஏன் தெரியுமா? அடியவருக்கு அருள் வழங்குவதற்காக இறைவன் தாழ்ந்து இருக்கிறான். எப்ப அருள் வேணாலும் தரேன், நாம அதை வாங்குறது இல்ல, மேல போயிட்டே இருக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, திருநீற்று மெய்யடிமை படைத்துவோமேனில் பெருந்துழாய் நேர் நிற்க, நான் திருநீரை பூசிக்கொண்டு செய்கின்ற தொண்டு உண்மையாக இருக்குமானால் இந்த துவாக்கோல் கட்டும் ஏறனார் நின்றுச்சு. எதுக்கு நிச்சு? இவ்வளவு பொண்ணும் பொருளுக்கு நிக்கல, திருநீற்றுக்கு நின்றது. அப்ப வினையை அனுபவிக்க, வினையை பெருக்க செய்வது இறைவனுடைய திருவருள். அப்ப வினையை அனுபவிக்கணும்னாலும் நல்லது அனுபவிக்கினாலும் துன்பத்தை அனுபவிக்கினாலும் இறைவனுடைய திருவருள் வறந்துடக்கூடாது. அப்ப துன்பத்தை அனுபவிப்பது கூட இறைவனுடைய திருவருள் சித்தாந்தம் எவ்வளவு தெளிவு. அப்ப ஏன் கவலை வருது? அப்ப நம்மாலதான் நமக்கு இந்த துன்பம் வந்திருக்கு நினைப்பு வந்துருமா இல்லையா? அப்ப அதை தீக்கிறதுக்குத்தானே வழியை பார்க்கணும். மற்றவனை குறை சொல்லக்கூடாதுல்ல. நீ யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, கெட்டு போறேன்னு சொல்லப்படாது. நீ யார் முகத்துல முழிச்சாருன ஓ முகம் சரியில்ல. யார் முகத்துல முழிச்சளவு சொல்லுமா இல்லையா? இன்னைக்கு ஏத்து விட்டு மாமி முகத்துல முழிச்சேன், ஒத்த பாப்பா முகத்துல முழிச்சேன், கெட்டு போச்சு. அதெல்லாம் யார் முகத்துல வைக்கலாம்? ஏனென்றால் அந்த முகத்துக்குரிய உடம்பிலும் அதில இருக்கிற உயிலும் இறைவன் கலந்திருக்கிறான் சார். அந்த உயிரில இறைவன் கலந்துருக்காங்க சார். ஏத்தாப்புல இருக்கிற உயிரை பார்த்து நீங்க வந்து கெட்டுதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனை கெடுதுன்னு சொல்ற அர்த்தம். ஏத்தாப்புல பார்த்து உன் மூஞ்சியை முடிச்சு நான் கெட்டு போனேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனை பார்த்து கெட்டு போனேன் அர்த்தமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த உடம்பில் இருக்கிற உயிரிலும் இறைவன் இருக்கிறான். அதனாலதான் ரொம்ப சொன்னா வருத்தப்படுங்க. மாமியாருக்கு மறுபொழுதும் சண்டை வரப்படாதுனா ஏத்தாப்புல இருக்க உருவத்தை பார்த்த உடனே இங்கும் சாமி இருக்கிறார் அப்படின்னு சண்டையை வராதா இல்லையா? நான் சொல்லல, 23 சனிதாலும் சொல்லுவாங்க. குளிச்சுட்டு வர்ற போது ஒரு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க குளிச்சுட்டு வர்ற போது மஞ்சள் பூசி திருநீர் மஞ்சள் பூசிட்டு வர்றதுல இப்ப மஞ்சள் எல்லாம் எங்க என்ன தெரியல, அது வேற. திருநீர் பூசிக்கிட்டு வெளியே வாங்க. எப்படி சோப்பு டப்பா வச்சுக்கலோ அது திருநீர் டப்பா வச்சு குளிச்சுட்டு திருநீர் பூசிட்டு வெளியே வாங்க. உங்களை பார்த்த உடனே யாருக்கும் கோபம் வராது, பயப்படுவாங்க. அப்ப மருமகளை பார்த்தா கூட என்ன பண்ணுவா? மாமியார் நல்ல தெய்வ பக்தியுடையவங்க, அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அப்ப திருநீற்றுக்கு பெருமை. திருநீற்று நான் சொல்ல நம்முடைய சாமி சொல்லுவாங்க, 23 சனிதான் சொல்லுவாங்க. என்னுடைய விழாவுக்கு வந்தபோது அது ரொம்ப என்னுடைய மனைவி மகள்லாம் நல்லா திருநீர் பூச்சி அவங்களை வரவேற்றாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி திருநீர் பூச்சினா எந்த குழப்பமும் வராதுமா, குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கலாம் என்று சொல்றாரு. அது மாதிரி நுகர வினை பேரொழியாய் பேரறிவாய் எங்கும் அருக்கன நிற்கும் அருள். அப்ப இறைவனுடைய அருள் அருக்கன் அப்படின்னா சூரியன். சூரியனுடைய ஒளி எல்லா இடத்திலும் எப்படி பரவி இருக்கிறதோ அருக்கன் என நிற்கும் சூரிய ஒளியைப் போல, இருளை நீக்குகிற சூரிய ஒளியைப் போல அருள் எப்படி இருக்கும்னர்? உன்னுடைய வினை பெருக, வினையை நுகர, வினையை அனுபவிக்க பேரொளியாய் பேரறிவாய் இந்த அருள் நீக்கும். அப்ப எப்படி நம்ம இடத்துல உயிர்ல இறைவன் கலந்திருக்கிறான்? அருளாக கலந்திருக்கிறான். அருளாக கலந்து எப்படி கலந்திருக்கிறான்? பேர் ஒளியாக கலந்திருக்கிறான். பேர் ஒளியா இருந்தா என்ன? அறிவாக கலந்து. அப்ப இறைவனுடைய உள்ளத்தில் எப்படி கலந்திருக்கிறான்? அறிவாக கலந்திருக்கிறான். அருளாக அருள் நிலையில் நமக்கு இன்பத்தை துன்பத்தை நுகர, இன்பத்தை துன்பத்தை பெருக்க அவன் அருள் புரிகிறான் என்பது 2 பாடல். 3 பாட்டு ஊனறியாது என்று இது கொஞ்சம் விளக்கமாக நடத்த வேண்டும். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது என்றும் இவை தான் அறியாது யார் அறிவார் தான். இந்த உயிருக்கு முத்தப்ப உடம்ப கொடுக்கணும்னு நான் போன பிறவியில் நினைச்சிருந்தா வருமா? அப்படின்னா நாம் அடுத்த பிறவியில. அப்ப உயிர் நினைச்சா உடம்பு எடுக்க முடியுமா? உடம்பு நினைச்சா இந்த உயிரை பெற முடியுமா? அது எதுனா இறைவனுடைய அருள் தான். அதான் அந்த பாட்டு பாட்டு பொருள் அதான். உயிர் நினைச்சா வேண்டிய உடம்பை பெற முடியாது, ஒரு உடம்பு வேண்டிய நிலையில் உயிரை பெற முடியாது. அதான் ஊன் அறிய, ஊன்னா உடம்பு அர்த்தம். ஊன் அறியாது என்றும் என்னைக்கும் உடம்புக்கு இந்த உயிர் உயிரை பற்றி தெரியாது. ஏன்னா ஜடப்பொருள். இந்த உயிர் போன பிறவில் இப்படி இருந்தது, அடுத்த பிறவில் இப்படி வரும் என்று இந்த உடம்பு இப்போதே தவம் செய்யாது. தவம் செஞ்சாலும் கிடைக்காது. ஊன் என்றால் உடம்பு என்பது பொருள். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும், அது என்றும் அறியாது. இது உயிர் அறியாது ஒன்றும், எதையும் தெரியாது. என சொன்னா தானே தெரியும். ஆனா உடம்புக்காவது 5 புலன் இருக்கு. கண்ணு இதை தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு இது தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? நான் ரெடி. இதை மட்டும் முடிச்சேன். ஊன் அறியாது, உடம்பு அறியாது, ஆனால் என்றும் என்னைக்கு அறியாது. ஏன்னா இதுல தெரியும், ஆனா இதுதான் அவ நிலையானது நிலையில்லாதுன்னு தெரியாது. உயிர் அறியாது ஒன்றும், எதனையும் உயிர் அறியாது. இவை தான் அறியாது, தான்னா சக்தி இறையருள். இவற்றை அறிந்து இறைவனுடைய திருவுள் அறிந்துதான் இந்த முத்தப்பனுக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. இந்த உயிருக்கு முத்தப்பன் என்ற உடம்பு கொடுக்க, உடம்பு தான் முத்தப்பன். உயிருக்கு பேர் இல்லை, உடம்புக்கு தான் முத்தப்பன் பேர். முத்தப்பனுங்கிறது உடம்புக்கு தான் பேர். உயிருக்கு தான் பேர். இந்த முத்தப்பன் உடம்புக்கும் பேர்னா, இந்த உயிர் போன பிறகு இது முத்தப்பன் யாருன்னு சொல்ற, முத்தப்பனை எப்ப எடுப்பாங்க, கலர் எப்படா பணத்தை எடுப்பாங்க. அப்ப உடம்புக்கு இல்ல, உயிருக்கு தான் பெயர். அப்ப முத்தப்பன் என்று இந்த உடம்பை பெற்றிருக்கிற உயிருக்கு ஏற்பட்ட பெயர் இறைவனால் தர முடியுமே தவிர நாம் நினைத்தபடி வர முடியாது. ஆனால் ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும், உயிர் எதை அறியாதா எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் தெரியும். இவை தான் அறியாது சக்தி இறையவள் இறையன் அருள் தெரியாது. யார் அறிவார், யாருக்கே தெரியும். இப்படித்தான் பிறப்பும் யாருக்கு தெரியும், அடுத்த பிறகு இப்படித்தான் பிறப்போம்னு சொன்னா நம்ம அதுக்கு இப்பவே ரிசர்வேஷன் பண்ணுவோமா இல்லையா, அதுக்குள்ள சொத்து போய் சேர்த்துருவோமா இல்லையா. அதனால மூன்று பாடல்களால் நாம் தெரிவது இறைவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்கிறது. இறைவன் அருளை அறிவு ரூபமாக நம்மிடத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறான், அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒப்பு மீண்டும் பார்க்கிறார்.